அம்பிகையை சுந்தரர்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஸ்பந்தி சலனம், ஒரு சின்ன அசைவு இறைவனுக்கு உள்ளே ஏற்படுகிறது. அந்த அசைவு தான் ஆசை. என்ன ஆசை? தான் பலவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டானாம். அந்த ஆசைக்கு பேரு எஷ்டி பிரஜைன்னு பேரு, அதுவும் அம்பிகை தான். அதுக்கு முன்னாலே இருந்த இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் சமட்டி பிரஜை. உள்ளேயே அம்பிகை இருக்கிறாள், அது பேர் சமட்டி பிரஜைன்னு பேரு, அதுவும் அம்பிகை தான். சச்சிதானந்த ரூபிணியாக இருக்கக்கூடியவள், இச்சா சக்தி ஞானசக்தி கிரியாசக்தியாக இருக்கக்கூடியவள், இவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம் ஹிமமான மேனையும் பண்ணுகின்றார்கள். நீ எப்படி எல்லாம் இருக்கிறாய், இவனுடைய தன்மை என்ன என்று அந்த அம்பிகையை ஸ்தோத்திரம் செய்தாளாம். அந்த அம்பிகை சொன்னாளாம், கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய ஸ்தோத்திரங்களினாலே நான் மகிழ்ச்சி அடைந்தேன், பரம சந்தோஷமாக ஆனது. என்னுடைய பரிபூர்ணமான கருணை உண்டு, நான் உங்களுக்கு மகளாக வந்தேன், என்னை வளர்த்துக்கொள் அப்படின்னு சொன்னான். சொன்னது மட்டும் கிடையாது, தன்னுடைய மாயையின் காரணத்தினாலே தான் அம்பிகைங்கிற குணத்தை மறைத்தாளாம். தன்னுடைய குழந்தைங்கிற சுரூபத்தை மட்டும் காட்டி அம்பிகை என்கின்ற குணத்தை அவள் மறைத்தாளாம். மறைத்த உடனே இவளுக்கு ஆகா அம்பிகைங்கிற குணம் மறந்தது, தன்னுடைய குழந்தைங்கிற தன்மை வந்ததான். அப்பொழுதுதான் அழகாக இதை கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுவார், பைத்ததுவார் குளவியின் படிவத்து உற்றனள் எத்திரத்து உயிரையும் ஈன்ற தொன்மையாள். இவள் பழைய ஆள், இப்ப இருக்கிறவ கிடையாது, தொன்மையாள், எல்லா உயிருக்கும் தாயாக இருக்கப்பட்டவள். ஒரு சின்ன குழந்தை மாதிரி போய் இருந்தாளாம். இது இப்படி இருக்கக்கூடிய தன்மை எதுனாலேன்னு கேட்டார். மண்ணுயிர் புவனமேனை மற்றள்ள பொருளுக்கெல்லாம் அன்னையாய் உதவி நாளும் அவற்றினை வளர்த்து நிற்பாள். எல்லாத்துக்கும் தாயாக இருக்கக்கூடியவள், எல்லாவற்றையும் வளர்க்கக்கூடிய பராசக்தி, தன்னையும் அவளையும் வளர்ப்பாருண்டோ, அப்படி இருக்கக்கூடிய தன்னையும் வளர்ப்பாருண்டோ. வளர்ந்தது சழக்கே, அந்த கன்னிதன் அருளின் நீர்மை காட்டினள் போலும் அன்றே. அம்பிகை என்ன செய்கின்றாளாம், தன்னுடைய கருணையை காட்டுவதற்காக திருவிளையாடல் பண்ணா என்று சொல்லுவார்கள். அப்போ சுரந்தன கொங்கை பாலும் துண்டன ஒழுகிற்று எங்கும் பரந்தன புடிப்பின் போர்வே பறை தனது அருளே உள்ள நிரந்தர கவலை யாவும் நீங்கின. அம்பிகை போன உடனே மேனைக்கு பால் சுரந்தது, எல்லா கவலையும் போச்சான். குழந்தைகளை பார்த்தா கவலை போகணும், குழந்தைகளை பார்த்தா கவலை வருதுன்னா அது குழந்தை கிடையாது, நமக்கு ஏமன்னு அர்த்தம். இப்பெல்லாம் பெரும்பாலும் பசங்களை நினைச்சா நமக்கு கவலை தான் ஜாஸ்தியாகுது. கவலை போகணும்னா பொடிப்பின் போர்வை பறந்தன, எங்க பார்த்தாலும் மயிர்கூச்செறிந்துதான். பறைதனது அருளே உள்ள நிரந்தன கவலையாவும் நீங்கின. பவம் முன் உள்ள கரந்தன, முன்னாடி செய்த பாவங்கள் எல்லாம் மறைந்து ஓடினதான். இமயத்து அண்ணல் காதலி தனக்கு மாதோ. யாரு அந்த மேனைக்கு இப்படி மயிர் கூச்செறிந்து எல்லா கவலையும் போய் அந்த குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு கொண்டாடுகின்றாளாம். அந்த அம்பிகையை கொண்டாடக்கூடிய சமயத்துல எவ்வளவோ உண்டு. அம்பிகையை கொண்டாடுவதற்கு எத்தனையோ நூல்களை நம்ம பார்க்கலாம். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழே போதும். அவள் குழந்தையாக எப்படி இருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு இருக்கும். இப்பொழுது நமக்கு அதற்கு சந்தர்ப்பம் இல்லாத காரணத்தினால நாம் அப்படியே நினைத்து கொண்டு செல்லுகிறோம். தொடுக்கும் கடவுள் பழம்பாடத் தொடையின் பயனே, நரைபழுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகு நறுஞ்சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பருள கோயிற்கேற்றும் விளக்கே, வளர்சிமை இமயப்பொறுப்பில் விளையாடும் இளமென்பிடியே, எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு உழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே, மதுகரம் வாய் மடுக்கும் குளற்காடேந்து மிள வஞ்சிக் கொடியே வருகவே, மலையத்து வசன் பெற்ற பெரு வாழ்வே வருக வருகவே என்று அங்கே இமாச்சலத்திலே குடியாக உலவிக் கொண்டிருக்கிறாளே, விளையாடி கொண்டிருக்கின்றாளே அந்த மீனாட்சி, அந்த பார்வதியை அம்பிகையாக இங்கே சொல்லுவார் குமரகுருபர சுவாமிகள். தன்னுடைய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில எத்தனையோ விஜயங்கள் உண்டு, எப்படிலாம் விளையாண்டாள் என்று பிள்ளைத்தமிழில சொல்லப்படும். இருக்கட்டும், அவ்வளவு திருவிளையாடல்கள் செய்கின்றாளாம் அம்பிகை. பர்வதராஜ குமாரனுக்கு மகளாக வந்த காரணத்தினாலே பார்வதி என்கின்ற பெயரோடு அம்பிகை இருந்தாளாம். விளையாடி கொண்டிருக்கின்றாள். 5 வயது வந்தது. 5 வயது வந்த உடனேயே அவள் கேட்டாளாம், அப்பாவினிடத்துல போய், அப்பா எனக்கு ஒரு வேண்டுகோள் உண்டு. என்ன வேண்டுகோள்னு கேட்டான். நான் தவம் செய்ய வேண்டும். யாராவது போய் கேட்போமா, நம்ம பசங்க வந்து AK-47 பொம்மையாவது வாங்கி கொடுன்னு கேட்குமே தவிர வேற ஏதாவது கேட்போமே தவிர, ஏன்னா நம்ம அது மாதிரி நம்ம செல்லுவோம் இந்த ஒரு பொண்ணை காமிட்டு இத்தாண்டாவும் அத்தை பொண்ணு இவளை தாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆரம்பிக்கும் போதே கல்யாணத்துல தான் ஆரம்பிப்போம். பையன் பிறந்துட்டான், பொண்ணை எப்ப பெத்து கொடுக்குறே, இவன் தான் உனக்குன்னு இருக்கிறவ, இந்த இது இப்படித்தான் இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், குழந்தையை நாம் வளர்ப்பதை போலே அவை வளர்கின்றன. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் விறக்கையிலே, அதுக்கப்புறம் தான் நம்ம மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இப்ப குழந்தைகள் என்ன செய்கிறது, நம்ம மாதிரி தான் அதுவும் இருக்கிறது அசத்தா. ஆனா அந்த குழந்தை ஞான குழந்தை, அது தபஸ் பண்ண வேணும்னு கேட்டது. அப்போ அம்மா சொன்னாலாம் கூடாதுன்னு தடுத்தாளாம், உமா வேண்டாம்னு சொல்லி நிறுத்தினாளாம். அதுக்கு தான் அம்பிகைக்கு உமா என்று பெயர் பெற்றாளாம். உமா என்ற பெயர் எப்படி வந்ததுன்னா, தடுத்தாளாம் கூடாது. தபசுங்கிறது சாதாரணமானது கிடையாது, அந்த தபசு செய்வதற்கு ரொம்ப கடினமான உரம் இருக்க வேண்டும். நீ சின்ன பசும் தளிர் போலே அப்பறனா கொடி மாதிரி இருக்கின்றார் அம்பிகை, எதுவுமே உண்ணாத கொடி, பச்சிலை கொடியாக இருக்கக்கூடியவள், அதனால மரகத வல்லியாக இருக்கப்பட்டவள், உனக்கு தபசெல்லாம் அவசியம் கிடையாது. சரி தபம் என்ன, எதை குறித்து தபம் செய்ய போகிறாய், சிவபெருமானை குறித்து. எதுக்காக தபஸ் பண்ணணும், அவரையே நான் அடைய வேண்டும் என்று. ஏம்மா எப்படிமா பண்ண முடியும், சிவபெருமான் நமக்கெல்லாம் எட்டாதவர் கிடையாது, என்னுடைய தவத்தாலே அவனை அடைய வேண்டும். இல்லம்மா ஆகாது, உன்னால நடக்காத காரியம், உன்னுடைய உடம்புக்கு இது ஒவ்வாது, கோமள வள்ளி கிடையாது. என்னுடைய உடம்பு வருத்தினாலும் சரி, மனத்தை வருத்தி கொண்டாலும் சரி, இறைவனை அடைவதுங்கிற கொள்கையிலே நான் நிச்சயமாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன், நான் பண்ணித்தான் ஆகணும். எத்தனையோ சமாதானம் சொல்லி பார்த்தாங்களாம், கேட்கல. கடைசியில பரதராஜன் பார்த்தான், நல்ல விஷயத்த நம்ம ஏன் தடுக்கணும், இது இறை அருள். பர்ணசாலை அமைத்துக் கொடுத்து ஜெயவிஜயா பத்மையை விஜயா என்று சொல்லக்கூடிய இரண்டு தோழிமார்கள் பல செடி பெண்களையும் கொடுத்து அவளுக்கு பணிவிடை செய்வதற்காக சௌரியமா இருந்து தபஸ் பண்ணு, நிம்மதியா தபஸ் பண்ணும். காவியுடுத்தும் தாஜடை வைத்தும் காடுகழுக்கும் தடுமாறி காய்கனி துய்த்தும் காயமுறுத்தும் காசினி முற்றும் தெரியாதே. காட்டுக்கு போனா இறைவனை நினைக்கலான்னு யாருமே நினைச்சுக்க மாட்டான். காவியுடுத்தும் தாழடை வைத்தும் காடுகள் உக்கும் தடுமாறி, தடுமாறித்தான் போனோம். காட்டுக்குள்ள போனா மனசுல இறைவனுடைய நினைப்பு வருதுன்னு எல்லாம் கிடையாது, காவி உடுத்திட்டா இறைவனுடைய நினைப்பு வருதுன்னு எல்லாம் கிடையாது, பெரிய ஜடாமுடி இருந்துட்டா இவன் இறைவனுடைய அடியவன்னு கிடையாது. எங்கிருந்தாலும் எங்கேனும் இருந்தாலும் அவனுடைய நினைப்பு இருந்தால் கங்கா நாயகனே கழிப்பாலை மேலானே என்று பாடுவார் அப்பர். அப்படித்தான் எங்கிருந்தாலும் சரி அவனுடைய நினைப்பு இருக்க வேண்டும். எந்த இடம்ங்கிறது முக்கியம் இல்லை, எந்த உருவம் எந்த வேஷம்ங்கிறது முக்கியம் இல்லை. நான் சன்னியாசியாக இருக்கக்கூடிய வேஷமோ அல்லது காட்டிலே இருக்கக்கூடிய ஜடாமுடி வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேஷமோ இடமோ பிரயோஜனப்படாது. நான் என்ன செய்ய போகிறேங்கிறது தான். இங்க பரணசாலையில இத்தனை பேர் கொடுத்தாலும் அவள் செய்தது தவம், நம்ம செய்யக்கூடியதெல்லாம் அவம். பூஜை ரூம்ல இருந்தாலும் கூட அந்த பூஜை அறையிலே நமக்கு நினைவு எங்கெங்கயோ போகும். அதனால தான் சொன்னேன், மனத்தினாலே நாம் வாழ்கிறோம். இங்க தவம் செய்வதற்காக சென்றாலாம், நான் முதலிலேயே சொன்னேன், உமா என்று தடுத்த காரணத்தினாலே உமா என்று பெயர் பெற்றாள். இதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் உண்டு. உபனிஷத்திலே சொல்லும் பொழுது எது பரம்பொருளோ, எந்த பரம்பொருள் ஜோதிஸ்வரூபமாக இருந்ததோ அந்த பரம்பொருளுக்கு உமா என்கின்ற பெயரை கொடுத்தது உபனிஷத்துக்கள். எல்லா தேவர்களாலையும் அந்த திரும்பை அந்த ஜோதிஸ்வரூபத்தை காண முடியாதிருந்த பொழுது நான் தான் எல்லாவற்றிற்கும் காரண சக்தி என்று அந்த பரம்பொருள் காட்டி கொடுத்துதான், அதுக்கு பேர் உமா என்று சொல்லப்படும். இந்த உமாங்கிறதுக்கு இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, இது பிரணவ மந்திரம். அகார உகார மகாரங்கள் சேர்ந்து எப்படி ஓங்காரமாக பிரணவமாக இருக்கிறதோ அதே மாதிரி உகார அகார மகாரங்களாக அல்லது உகார மகார அகாரங்களாக இந்த பிரணவம் உமா பிரணவம் என்று சொல்லப்படும். இந்த அகாரமானது முன்னே இருக்கக்கூடியது கடைசி இடத்துக்கு போகும், அதுதான் வித்தியாசம். இங்கே உகாரம் என்றிருக்கக்கூடிய கருணை இருக்கிறதே, அகாரம் என்பது இறைவன், மகாரம் என்பது ஜீவாத்மாக்கள், இந்த உகாரம் என்பது இறைவனுடைய கருணை அல்லது குரு அருள் எப்படி வேணும்னாலும் சொல்லிக்கலாம். இந்த உகாரம் என்பது ரெண்டையும் சேர்க்கும். இந்த உமாங்கிறது கருணையே வடிவாக இருக்கின்ற காரணத்தினாலே அவளுக்கு அவ்யாஜ கருணாமூர்த்திகின்னு பேரு. ஸ்தோத்திரத்துல சொல்லும் பொழுது காரணமே இல்லாம கருணையை கொடுக்கக்கூடியவளாம். அதனாலதான் இறைவனை பாடும் பொழுதும் கூட அவனை தாயாக சொல்லுகிறோம். தாயாய் முலையை தருவானே, நீ தாராதொழிந்தால் சபலையாய் நாயேன் கழிந்து போவேனோ, நம்பி இனித்தான் நல்குதியே என்று மாணிக்க வாசகர் ஒரு இடத்துல சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, பால் நினைந்தூட்டும் தாயினும் சாரப்பறிந்து பாவியே என்னுடைய ஊனினை உருக்கி உள்ளொழுவிருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே. சிவபெருமான் கடைசியெல்லாம் வேற சொல்லுவார், அவன் எப்படி இருக்கிறான், தாயாக இருக்கிறானா, எப்படி பால் நினைந்தூட்டும் தமையினும் சாலப்பறிந்து. தாய்க்குத்தான் சொல்ல முடியும், மாத்திர பூதேஸ்வரர் என்று திருச்சியில மலக்கோட்டையில பார்க்கிறோம். தாயும் ஆனவன், தாயும் ஆனவன், இவன் தந்தையாக இருக்கிறான், தாயும் ஆனவன் சொல்றோம். இன்னொன்னு அவனே தாய், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் என்று வள்ளலார் பாடுவார். தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் என்று பாடுவார் அந்த நடராஜ பெருமானை. அது மட்டும் இல்ல, இதையே அருணையர்நாதர் பாடும் பொழுது மாதா பிதாவும் இனி நீயே என்று ஒரு ஆலிமலை திருப்புகழ்ல போடுவார். ஏன் சொல்லும் பொழுது பிதா மாதாவும் இனி நீயேன்னு சொல்லக்கூடாதா, மாதா பிதாவும் இனி நீயே, என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ. எடுத்த உடனேயே தாய் தான் முதல்ல வருவாள். தாயிற் சிறந்த கருணை எதுவுமே கிடையாது. அந்த கருணை இருக்கின்ற காரணத்தினாலே, அவளே ஜெகன் மாதாவாக இருக்கின்ற காரணத்தினாலே, இந்த பிரணவத்துல கருணையை முன்னாலே உகாரத்தை முன்னால வைத்து பிறகு மற்றவை வந்தது. அகாரம் படைப்பு, உகாரம் ரக்ஷணம், மகாரம் அடிப்பு சம்ஹாரம். இப்படி எடுத்துக்கொண்டாலும் கூட உகாரம் என்பது ரக்ஷணத்தை காட்டுவதற்காக, நம்ம எல்லாம் ரட்சிப்பதற்காக அந்த உமாங்கிற பிரணவத்துல உகாரம் முதல்ல வந்தது, அகாரம் கடைசியா போச்சு. உகார மகார அகாரங்கள் என்று சொல்லும்படியாக இந்த உமா பிரணவமானது இருக்கின்றது என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். இப்ப உமா என்று சொல்லப்பட்ட பார்வதி தவம் செய்கிறாள், மிக கடினமான தபசு செய்கின்றாள் என்று இதையே ராமாயணத்துல சொல்லும் பொழுது சொல்லுவார். கடினமான தபசோக்ரேண என்று வால்மீகி இதை பற்றி சொல்லுவார். இந்த கந்த புராணத்தை அவர் பாடுவார், கந்தன் தோன்றியதை வால்மீகி ராமாயணத்துல சொல்லும் பொழுது. இதே குமார சம்பவத்துல சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லுவார். சில சில மாறுபாடுகள் உண்டே தவிர மிக அழகாக இவளுடைய கடினமான தபசை சொல்லுகின்றார்கள். இங்க தவம் ஆரம்பித்தது சரி, ஆனால் இந்த தவம் ஆரம்பிக்கும் பொழுது இன்னொரு பக்கம் இன்னொன்னு நடந்தது. அம்பிகை அந்த பக்கம் போனதா, இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா வந்தார்களாம் ஒரு நாலு பேர். அந்த நாலு பேருக்கு நன்றிங்கிற மாதிரி தான். அது எந்த நாலு பேர், உலகத்துல நாலு பேர் பார்க்கிற மாதிரி, நாலு பேர் மதிக்கிற மாதிரி நடந்துக்க கூடாதா அப்படின்னு நம்ம பல இடத்துல நாலு பேர் நாலு பேர்லாம் சொல்லுவோம். இங்கே ஒரு நாலு பேர் வந்தாங்க. அது அந்த நாலு பேர் யாருன்னு கேட்ட, சனகே சனாதன சனந்தன சனத்குமாரர் என்று சொல்லும்படியாக பிரம்மனுடைய மானச புத்திரர்களாக தோன்றியவர்கள். தோன்றும் பொழுதே ஞானத்திலே ஈடுபட்டவர்கள், ஞானிகளாக இருந்தவர்கள். அவர்கள் இறைவனை நாடி சிவபெருமானை நாடி வருகின்றார்களாம். வரக்கூடிய சமயத்தில் இறைவன் தனியாக அமர்ந்திருக்கிறார். ஏன்னா அம்பிகை அங்கே பர்வத ராஜகுமாரனுக்கு மகளாக சென்றாள். நந்தி தேவர் நிற்கிறார், நந்தி தேவரிடத்தில் நமஸ்காரம் பண்ணாராம். எல்லா இடத்துலையும் முறையுண்டு, புரோட்டோகால்ங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் உண்டு. நம்ம கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போறதுக்கு எப்படி கும்பிடுறதுன்னு கூட பல பேருக்கு தெரியாது. என்ன சார் சாமி கும்பிட்றதுக்கு என்ன பெரிய விஷயம் இருக்கு, கோயிலுக்கு போறானேன்னு நம்ம பெரிய சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது. புரோட்டோகால்லாம் விட்டு தள்ளுங்க, அது அடுத்தது. பல பேரை நீங்க பாத்தீங்கன்னா கோயில் அந்த பக்கம் இருக்கும், இவன் செருப்பு காலோட அல்லது ஷூ காலோட இருப்பான், ஒரு பெரிய கும்பிடு போட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். அதே தெருவில் தான் இருப்பான், அதே கோயில் இருக்கிற தெருவில் தான் இருப்பான், அந்த ஊர்ல தான் இருப்பான். கோயில் போறதுக்கு மனசே இருக்காது. ஏதோ ஊர்ல இருந்து எவனோ வருவான் அங்கிருந்து, எப்பேற்பட்ட கோயில் சார், எப்பேற்பட்ட கோயில் சார் என்று சொல்லுவான். ஆனா அதே இடத்துல இருக்கிறவன், ஆமா நம்ம ஊர்லயும் ஒரு கோயில் இருக்கு அப்படிமா, அவ்வளவுதான். ஆமா சார் எங்க ஊர்ல தான் அந்த கோயில் இருக்கு, நல்லா உள்ள போனது இல்ல சார், நமக்கு என்ன டைமே கிடையாது அப்படிமா, நம்ம அப்படிதான் இருக்கும். அப்படி வெளியில இருக்கிறது பேர கோயிலுக்குள்ள போறானேன்னு உடனே நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா கோயிலுக்குள்ள போறதுக்கும் ஒரு முறை உண்டு. சுத்தமாக நல்ல ஆடை அணிந்து திருநீர் அணிந்து போகும் பொழுது விநாயகரையும் முருகப்பெருமானையும் வணங்கி வெளியிலேயே இருந்தாங்கன்னா, அவர்களை தடவடன குற்றுடன் சர்க்கரை முக்கிய கை கரதட கும்ப கழிற்றுக்கு இளைய கர கழிற்றினை என்று அருணகிரிநாதர் பாடுவாரே, அந்த வடவருகிச் சென்று கண்டு கொண்டேன் என்று வாசல்லையே அமர்ந்து கொண்டிருக்கின்றாராம் விநாயக பெருமான். அவரை வணங்கி துவஜஸ்தம்பத்தை வணங்கி நந்தியம் பெருமானை வணங்கி பிறகுதான் நம்ம போக வேண்டும். நந்தியம் பெருமானை வணங்க வேண்டும். பல இடத்துல அதிகார நன்றி என்று நந்தி என்று சொல்லும்படியாக மதுரையிலெல்லாம் பார்க்கலாம். தன்னுடைய மனைவியோடு நந்தியன் பெருமான் நின்று கொண்டிருப்பார், மனைவியோடு இருப்பார். போகும்பொழுது ஏதோ ஒன்று இந்த பக்கம் ஒரு சிலை இருக்கு அப்படின்னு பாக்குறது இல்ல. நந்தி இந்த மாட்டினுடைய உருவத்திலே இருந்தால்தான் இல்ல, இவர் தனியாக அந்த மாட்டு தலையோடு தன்னுடைய மனைவியோடு ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பார்கள். அவர்களை வணங்கி செல்லுங்கள், இனிமே முன்னாடி யாரும் பண்ணலேன்னா, நீங்க எல்லாம் பண்ணுவீங்க அது அடுத்த விஷயம், பண்ணலேன்னு சொன்னா அவ்வளவுதான், இதுக்கு முறை உண்டுன்னு. இங்கே வாசலிலே நந்தியம்பெருமான் அமர்ந்திருக்கிறார், இந்த நாலு பேர் நாங்க தான் பெரிய ஞானிகளாச்சேன்னு போக முடியாது. அவரை வணங்குகிறார்கள், எதுக்கு வந்தீங்க என்ன, நாங்க எவ்வளவோ படிச்சு எங்களுடைய மனது அமைதி அடையவில்லை, இப்ப நாங்க என்ன செய்கிறோம், இறைவனிடத்திலே சென்று அவனிடத்திலே உபதேசத்தை கேட்பதற்காக செல்லுகிறோம், தயவு செய்து எங்களுக்கு வழிபட வேண்டும். இரு முதல்ல அவரிடத்துல கேட்டு வருகிறேன், இறைவனுடைய கட்டளைப்படின்னு உள்ள போனார், பரமேஸ்வரன் அனுமதித்தார், சரி வர சொல்லுன்னார், போனார்களாம். போகும் பொழுது இறைவனுடைய சந்நிதிக்கு போகும் பொழுது நாமும் இறைவனுடைய சந்நிதிக்கு போறோம், கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போனா நம்ம கவலைதான் பெரிய கவலையா இருக்கு, அங்க போகும்பொழுது அடடா அது நடக்கணுமே, அதுதான் இது நடக்க வேண்டுமே, இப்படி நடக்கணுமே, அப்படி நடக்கணுமேன்னு நம்ம கவலை பெருசா இருக்கும். கடவுள் எப்படி இருந்தாலும் கூட அதை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை, அவர் இப்படி இருக்கிறாரா இல்லையா, அழகா இருக்கிறாரா இல்லையா, நல்லா பண்ணியிருந்தாங்க சார், அடுத்தது போய் கேட்டு பாருங்க, பல பேர் பல தலையாத்திரையெல்லாம் போவாங்க, போயிட்டு வந்துட்டு அவங்க கிட்ட கேளுங்க, என்ன பாத்தீங்க, லட்டு கொடுத்தோம் சார், பெரிய லட்டு சார், ஆனா இப்ப என்னடா லட்டு சைஸ் சின்ன பண்ணிட்டான் சார், திருப்பதிக்கு போறவங்க சொல்லக்கூடிய இப்படிதான் சொல்லுவாங்க, லட்டு சைஸ் சின்னதாயிடுச்சு சார், முந்திரி பருப்பு கம்மி ஆயிடுச்சு, ஏடா சாமிய பாத்தியாடா, அது கிடையாது. இதே திருமியச்சூர்னு சொல்லிட்டு அங்க சிவபெருமான் இருக்கிறார், அங்க போனா பிறண்ட சாதம் மத்தியானத்துல கொடுப்பாங்க, போனா சார் ரொம்ப அதிசயமா பிறண்ட சாதம் கொடுக்குறாங்க சார், அங்கேதான் லலிதாம்பிகையாக லலிதாக சகசநாமம் அங்கே சொல்லப்பட்டதான் அகஸ்தியராலே அந்த க்ஷேத்திரம், அது அங்கே இருக்கப்பட்டவன் இறைவன், திருமியச்சூர்ல இருக்கக்கூடியவன், பாடல் பெற்றது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம், கஜப்பிரஷ்ட விமானத்தோடு இருக்கக்கூடியது, அங்க போகும்போது பிறண்ட சாதம் கொடுத்த நம்ம அதைத்தான் சொல்லுவோம் சார், அங்க போனோம் சார் எந்த கோயிலையும் இல்லாத அதிசயம் சார், இங்க பிறண்ட சாதம் கொடுக்குறாங்க நமக்கு முதல்ல, ஏன்னா நம்ம சாப்பாட்டாலேயே வளரக்கூடியவர்கள், தப்பு இல்லை இத்தனை வருஷம், அதனாலதான் இறந்த பிறகும் கூட நம்ம என்ன பண்றோம், உப்பில்லா சோறு போடுகிறோம், ஏன் இந்த மனமானது சாப்பாட்டோடு சம்பந்தப்பட்டிருக்கும், இந்த சாப்பாட்டில இருந்த உயிரை பிரிக்க வேண்டும், மனம் மனத்தை பிரித்து அனுப்ப வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் உப்பில்லாத சாப்பாடு போடுகிறோம், நம்ம எங்கேயோ போயிட்டோம் இருந்துட்டு போகட்டும். இப்போ போகும் பொழுது இறைவனிடத்திலே போகும் பொழுது என்ன நினைவு இருக்க வேண்டும், நம்ம எப்படி இருக்க வேண்டும், ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவர்களிடத்திலே மனமானது ஈடுபட்டு இருந்தால் மனம் நம்முடைய உடலிலே செயல்பாடுகளை மாற்றும். பார்க்கிறோம் முதன் முதலிலே கல்யாணம் ஆச்சு, அன்றைக்கு கணவனும் மனைவியும் பார்த்து கொள்ளுகிறார்கள், இப்பெல்லாம் எல்லாம் பார்த்து சினிமாவுக்கு போய் பீச்சுக்கு போய் தியேட்டருக்கு போய் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கிறத பத்தி நான் சொல்லல, அரேஞ்சு மேரேஜ்னு இருந்தா அதுக்கு சொல்றேன், இப்ப லவ் மேரேஜ் தான் அரேஞ்சு ஆகும், அது இல்ல அரேஞ்சு மேரேஜ், இதுக்கு முன்னாடி பாக்கல, பொண்ணு மட்டும் பாத்துட்டு போயிருப்பாங்க, இவ பையனையே பார்த்திருக்க மாட்டா, ஏதோ ஒண்ணு அப்பா அம்மா முடிவு பண்ணிடுவாங்க, இப்பதான் கல்யாணத்தன்னைக்கு தான் பாப்பா, இதெல்லாம் ரொம்ப அழகாக பல இடங்கள்ல சொல்லலாம். பின்னாடி பார்வதி கல்யாணத்துல பார்க்க போகிறோம், அம்பிகை பரமேஸ்வரனை சரியா பார்க்கலையோ, பார்க்காத காரணத்தினால எப்படிடா பார்த்தான்னா, நீங்க திருவேணிமணல இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போய் பாருங்கள், அம்பிகை அப்படியே தலை குனிந்து கையை கொடுத்து கொண்டிருப்பார், பரமேஸ்வரன் கம்பீரம் அப்படியே கையை பிடித்துக் கொண்டிருப்பார், திருமண கோலத்துல இருப்பார். இதை நீங்க பார்த்த திருமணஞ்சேரி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிஷபாரூடராக மாப்பிள்ளைன்னு அவரை பார்க்கணும், தினமும் கல்யாண பிரார்த்தனைக்காக திருமணஞ்சேரி, இதுவும் பாடல் பெற்ற தலம், இதுவும் பாடல் பெற்ற தேவார பாடல் பெற்ற தலம், கும்பகோணத்திலிருந்து அப்படி பார்க்கலாம், அதுக்கு போற வழியிலேயே இப்படி குத்தாலம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு, அது குத்தாலம்னு இப்ப பேர் இருக்கிறதே தவிர அது திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை என்று திருத்துருத்திங்கிற பெரிய ஸ்தலம், அந்த தலத்திலே இருந்து இதுக்கு போகலாம், கும்பகோணத்திலிருந்து மாயவரம் போற வழியிலே இருக்கிறது, யாராவது பார்க்கலன்னா போகலாம், அதுக்காக தான் சொல்லுகிறேன் வேற ஒண்ணும் கிடையாது. அங்க திருமணஞ்சேரியில அந்த மன காட்சி கொடுத்த நாதர் திருமண கோலத்துல இன்றைக்கு இருப்பார், பின்னாடி ரிஷபம் இருக்கும், அப்படி கையில பாணிகிரகண காட்சியோடு கையில ஏந்தி கொண்டிருப்பார், அம்பிகை அப்படியே தலையை ஒய்யாரமாக ஒயிலாக குனிந்து கொண்டிருப்பார். இந்த பார்வதி என்ன பண்ணாலும் பரமேஸ்வரனை பார்க்கல, பார்க்கறதுக்காக கையில விளை போட்டு இருக்கிறாள் இல்லையா, அந்த வலையிலே எம்பெருமானுடைய உருவம் தெரிகிறதா, அந்த வலையை திருப்பி திருப்பி பார்த்தாளாம், கீழே குனிஞ்சின்றிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும், அம்பிகை இறைவனை பார்க்கிறாள், அவளுக்கு நாணம் இருந்தது, அவளுக்கு இருந்தது, நமக்கு இருக்கா, இப்ப இருக்கிற பொண்ணுகளுக்கு இருக்கா இல்ல பசங்களுக்கு இருக்கான்லாம் நான் சொல்ல வரல, இது அவங்கவுங்களே இருக்கட்டும். இப்ப நம்முடைய உதாரணம் எதுக்காக என்ன முதல் முதல்ல பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, கை தொடும் பொழுது அவனுடைய மேனி சிலிர்க்கிறதாம், அவன் பார்க்கும் பொழுது மனமானது தடுமாறுகின்றது, வாய் குளறுகிறது, பேச வரல. இப்பெல்லாம் நம்ம பசங்களுக்கு தான் பேச வரல, ஐ லவ் யூ சொல்றதுக்காக போறானா படத்துல பாப்பீங்களா, தடுமாறுறான் அப்படியே. இப்பெல்லாம் பசங்க சின்ன வயசுலயே ரொம்ப, அவன் அஞ்சாறு ஆறாவது படிக்கும் போதே லவ் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னு கேட்டா சினிமா, வேற ஒண்ணும் கிடையாது, எழுதுறதுக்கு கற்று கொடுக்கறது எல்லாமே சினிமா. தடுமாறுகிறான் எப்படி பேசுறதுன்னு முதல்ல அப்புறம் பையனுக்கு வராது. பெண்ணு காதல் பெண்கள் கடைக்கண் காட்டி விட்டால் அவ்வளவுதான், வில்லையும் வானத்தையும் வில்லா மறைச்சிருவான். வெறும் பாரதி பாடுவாரு அது மாதிரி, காதல் பெண்கள் கடைக்கண் பணியிலே வானத்தையும் இல்லாத அடுத்தது படைப்பான். அதுக்கு முன்னாடி இவன் அப்படியே குளறுவான், தடுமாறுகின்றானான். இது ராமனுக்கும் இருந்ததா, ராமன் என்ன பண்ணா சீதையை பார்த்தானா, துளசிதாசனுடைய ராமாயணத்துல பார்க்கும் பொழுது லட்சுமணனிடத்துல பேசுகின்றானா, லட்சுமணா என்னுடைய மனம் தடுமாறுகின்றது, எந்த பெண்ணையும் நான் இதுவரைக்கும் ஏனெடுத்து பார்த்ததில்லை, இவளை பார்த்து என்னுடைய மனத்திலே அவள் இருக்கிறார், இது சரியா தப்பான்னு கேட்டான். நம்மளுக்கு ரொம்ப பேர் கல்யாணம் பண்ண பிறகு இன்னொரு பெண்ணை பார்த்துட்டு அது சரியா தப்பான்னு கூட நினைக்கிறதே கிடையாது, இன்னொரு பெண்ணை பத்தி தான் பார்க்கிறோம். இப்ப ராமனுக்கு நமக்கு எட்டி வைத்தா ஏடி வைத்தாலும் எட்ட முடியுமா? அதனால்தான் அவன் அவதார புருஷனாக இருக்கிறான், நம்ம அவதாரமா இருக்கிறோம். அருணகிரிநாதர் பாடுற அவதாரம், அவர் பாடுவாரு அவதாரம், இப்படி வந்து பிறந்திருக்கே பிறப்பு அப்படின்னு நம்ம இருக்கிறோம். இங்க அப்படியே உடலானது சிலிர்க்குமா, இதெல்லாம் வந்து உணர்வுகளினுடைய தன்மைகளை சொல்லுவார்கள். இந்த பக்தியினுடைய தன்மையில இது வந்து லௌகீகமா இருக்கிற விஷயத்தை இவ்வளவு தூரம் சொன்னேன். பக்தியினுடைய தன்மையை சொல்லும் பொழுது இறைவனை நாடி பார்க்கிறோம், அங்க இருக்கிறது ஒரு சிவலிங்கம் ஒரு கல்லு அப்படின்னு நினைச்சா உணர்வே வராது, அவ்வளவுதான். அப்பர் பெருமான் சிதம்பரத்துக்கு போகிறார், அப்பர் பெருமான் ஆனந்த தாண்டவத்தை பாடுகிறார், நாமும் சிதம்பரம் போகிறோம், நாமும் பார்க்கிறோம், பார்க்கும் பொழுது அந்த உணர்வே நமக்கு வர்றது கிடையாது. ஆனா அவருக்கு தோன்றியது என்ன தோணிச்சுன்னா, என்று வந்தாய் என்னும் இறைவன் திருக்குறிப்பே, எப்பப்பா வந்தே நல்லா இருக்கியான்னு கேட்கிற மாதிரி அவருடைய அபய ஹஸ்தம் இருக்கிறதாம். எப்ப வந்தே நல்லா இருக்கியா சுகமானு கேட்கிற மாதிரி, என்று வந்தாய் எப்பப்பா இப்பதான் வர்றியா நல்லபடியா வந்தியா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கிறதா அப்பர் பெருமான் பாடுவார். பார்க்கும் பொழுது உணர்வினாலே நமக்கு ஒன்றுபட வேண்டும், அது எந்த இறைவு வடிவமாக வேணும்னாலும் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவம் பிடிக்கும், தப்பே கிடையாது. இறைவன் எல்லா வடிவத்திலேயும் இருக்கிறான், அந்த பரமேஸ்வரன் எல்லா இடத்திலேயும் வியாபித்து இருக்கிறான். வியாபித்து இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுல நம்ம எமோஷனல் அட்டாச்மெண்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, இந்த மனத்தை அவனிடத்திலே ஒன்றுபடுத்த வேண்டும். அது எந்த கடவுளா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நீங்க மயிலாப்பூர் போகும்பொழுது அந்த கபாலீஸ்வரரை பாருங்க, கண்ணு வைக்கலையே தவிர பார்க்கும் பொழுது என்னமோ பேசுற மாதிரி இருக்கும். அஞ்சு கால ஆறு கால பூஜை அவர்கள் செய்யும் பொழுது எப்ப பார்த்தாலும் அபிஷேகமும் ஆராதனையுமாக ரொம்ப அருமையாக இருப்பார் இறைவன். எந்த விதமான கோலத்தில் எந்த விதமான பூச்சூடி இருந்தாலும் போய் பார்க்கும் பொழுது என்னப்பா நல்லா இருக்கிறியான்னு கேட்கிறானோ இல்லையோ, அப்படி கம்பீரமா ஒரு யோகி உட்கார்ந்து கொண்டு கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை நம்ம வளர்த்துக்கணும், வளர்த்துக்கிறதுக்கு அபியாசம் தான் திருப்பியும் காரணம். இப்ப இந்த இடத்துல இறைவனை காண செல்லுகின்றார்கள் நான்கு பேரும், சனக சனாதன சனந்தன சனத்குமாரர். எப்படி போறாங்கன்னு போகும் பொழுது பார்த்த உடனே முடியது தவறல் செல்ல, வாய் குளறுகிறதா வாய் பேச முடியல, முற்றுடல் பொடிப்பு கொள்ள மயிர் கால்கள் அப்படியே ரோமாஞ்சனமாகிறதா, வெளி புனல் பெருக கண்களிலே இருந்து நீராக கொட்டுகிறது, தீசேறு மெழுகன உள்ளம் வெள்ள, நெருப்புல கொண்டு போய் மெழுகு சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படியே கரைந்து கொண்டிருக்கிறதா, அழகியே மறைக்கும் எட்டா ஆதி நாயகனை நோக்கி தொழுதனர், உவகை பூத்து துள்ளினர் துளக்கமுற்றார். கச்சியப்பர் பாடுகிறார், இதை விட எப்படி சொல்ல முடியும் அந்த உணர்வுகளை எல்லாம். மாணிக்கவாசகர் பாடுவார், மெய்தா நரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் கைதான் நகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே பாடுகிறார். அந்த இடத்துல மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து அப்படியே நடுக்கம் எய்துகிறதா இவர்களுக்கெல்லாம். அப்படியே இங்க கச்சியப்பர் பாடுவார், மொழியது தவறல் செல்ல பார்த்தவுடன் ஆனந்தப்படுகிறார்கள் கடைசியில தொழுதனர் உவகை பூத்து துள்ளினர் துளக்கமுற்றார் அப்படியே துவண்டு நிற்கிறார்களாம் ஆனந்தப்படுகிறார்கள். உணர்வு மாறி மாறி வர்றத தமிழ் வார்த்தைகளில போட்டு போட்டு எடுத்து சொல்லுகின்றார். அப்படியே பார்த்து நிற்கின்றார்களாம். நின்ற உடனே அவன் கேட்டாரா, இறைவன் அப்படியே பார்த்து சிரிக்கிறான், சரி என்ன வேண்டும் குழந்தைகளே, எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னா. அவர்கள் பேச முடியல, அவங்களால சிரித்து அப்படியே புன்முறுவலோடு குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிஞ்சிரிப்பும் அப்படியே சிரித்த உருவத்தோடு இருக்கிறானா. சரி சொல்லுங்க என்ன விஷயம்னா, அவர்கள் சொன்னார்கள், இறைவா நாங்கள் வேத புராணங்கள் எல்லாவற்றையும் கற்றோம், இலக்கியம் கற்றோம், இலக்கணம் கற்றோம், எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது, ஆனா மனசுல அமைதி மாத்திரம் இல்லை. இத பஜகோவிந்தம் சொல்லும் பொழுது ஆதிசங்கரர் ஒரு சின்ன கதையை அந்த இடத்துல முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லுவார், பஜகோவிந்தம் 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 உடமதே, அதுல டிக்ருங்கரணே என்று ஒரு இடத்துல வரும். இந்த நாரதருக்கு இதே மாதிரி இருந்ததுதான், நாரதத்துல திறப்போ இவரிடத்தில் கேட்கின்றார்கள், நான் எல்லாம் இலக்கணம் படித்தேன், இலக்கியம் படித்தேன், எல்லாம் படிச்சேன், எனக்கு வந்து என்ன ஆகல மனசு அமைதி இல்லை என்று அந்த ஒரு சின்ன கதையை ஒரு வரியில கொண்டு வந்து வச்சுடுவார். அதேதான் இங்க உண்டு, எல்லாம் படித்தோம் ஆனால் படித்தாலும் கூட அமைதி இல்லை. நம்ம படிப்பு நம்ம மனசுக்கு அமைதியை கொடுக்க வேண்டும். அவ்வளவு படிச்சும் கூட எங்களால அமைதி அடைய முடியவில்லை. நீங்கள் தான் எங்களுக்கு ஞான வழியை காட்டியவிட வேண்டும், எங்களுக்கு நீங்க தான் அமைதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களாம். நம்ம இப்ப படிக்கிறோம், இந்த இடத்துல யோசித்து பார்க்கலாம், நம்ம படிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், வேலை பார்க்கிறோம், எதுக்காகன்னு யாராவது யோசித்ததுண்டா? நம்ம படிக்கிறது சம்பாதிக்கிறதுக்காக, அப்படிப்பட்ட படிப்புல தான் சேரவே சொல்றோம், வித்தை கத்துக்கிறதுக்காக கிடையாது, சம்பாதிக்கிறதுக்காகத்தான் நம்ம கத்துக்கிறோம். சரி தப்பே கிடையாது, சம்பாதிக்கிறோம், ஒரு கல்யாணம் ஒரு குடும்பம் குடித்தனம்னு வைத்துக் கொள்ளுகிறோம், அது எதுக்காக? மனத்திலே அமைதியும் ஆனந்தமும் இருப்பதற்காக. ரெண்டும் இல்லைன்னு சொன்னா இந்த படிப்பினால ஏதாவது பிரயோஜனம் உண்டா, செல்வத்தினாலே பிரயோஜனம் உண்டா, குடும்பத்தினால பிரயோஜனம் உண்டா? இந்த குடும்பமோ செல்வமோ படிப்போ நமக்கு அமைதியை தர வேண்டும். அமைதியை தராத இவையெல்லாம் பிரயோஜனப்படாது. வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டே ரணக்கணம்னா, அங்க சூரபத்மனுக்கு முருகப்பெருமானுக்கு நடந்த யுத்தம், தினமும் பொண்டாட்டி பிள்ளைகளிடத்திலே பிள்ளைகளுக்கு அல்லது பொண்டாட்டி கணவன் மனைவி இடத்திலே அல்லது தாய் பெற்றோருக்கும் பிள்ளைகளிடத்திலே நடந்து கொண்டிருந்தார். அந்த வீடு வீடா, அதோட சுடுகாடு எவ்வளவோ மேல். அதே மாதிரிதான் படித்தோம் சம்பாதிக்கிறோம், சம்பாத்தியத்தினால மனத்துக்கு அமைதியே கிடையாதுன்னு சொன்னா அந்த சம்பாத்தியத்தினால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனமே கிடையாது, சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்லை, அதுக்கு கூழ் எவ்வளவோ பரவாயில்ல. பஞ்சபட்ச பரமாண்ணத்தை விட அமைதியான கூழ் குடிப்பது, இது அவைப்பாட்டியும் சொல்லுவார், அது எவ்வளவோ மரியாதையாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ படித்தோம் பிரயோஜனம் இல்லை, அமைதி இல்லை, இதை சனகாதி முனிவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ இறைவன் என்ன செய்தாரா, சரியே கிரியே யோகம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தினுடைய மூன்று பாதங்களையும் சொல்லி காட்டுகிறார். ஆனா அப்படியும் கூட அமைதி இல்லாத பொழுது ஞானமா அடுத்தது ஞானமார்க்கம் என்று சொல்லும்படியாக இதுதான் ஞானம் என்று தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து சின்முத்துரையை காட்டி இவ்வளவுதான் என்று சொல்லும்படியாக ஞான பாதத்தை சரியே கிரியே யோகம் என்று சொல்லக்கூடிய மூன்று பாதத்தையும் கடந்த ஞான பாதத்தை நான்காவது விஷயத்தை கரதலம் ஒன்று சேர்த்து மோன முத்திரையை காட்டி ஒரு கணம் செயல் ஒன்றின்றி யோகு செய்வாரின் உற்றான் என்று சொல்லும்படியாக எந்த விதமான செயலும் அற்று சும்மாயிரு சொல்லற என்று பாடுவாரே அருணகிரிநாதர், அந்த செயலை எல்லாம் அற்று தன் நினைவற்று தன் செயல் அற்று இதுதான் என்று சொல்லும்படியாக அந்த ஞான நிலையை காட்டினானாம் சின்முத்திரையிலே. அவ்வளவுதான், மனம் சேர்ந்தது. இவர்கள் ஞான நிலையை அடைந்தார்கள், ஞானத்தினுடைய தன்மையிலே இருக்கின்றார்கள். தட்சிணாமூர்த்தியாக தென்முக கடவுளாக இருந்து இந்த நான்கு பேருக்கும் ஞானத்தை உபதேசம் செய்கிறான். உபதேசம் செய்யறதுக்கு இது மாதிரி என்ன மாதிரி பேசிக்கொண்டிருக்கல, மௌனம்தான் உபதேசம். வந்திருக்கிறவங்களெல்லாம் பலகாலமான வயசான, என்றைக்கும் இளமையாக காட்சியளிக்கக்கூடிய வயசானவர்கள். இங்க இருக்கக்கூடியவனோ இளையவன். இது என்ன ஆச்சரியம் என்று பாடுவார் ஆதிசங்கரன். என்ன ஆச்சரியம், எல்லாம் உபதேசம் பண்றதுக்கு இவ்வளவு பெருசா நீளமா சொல்ல வேண்டி இருக்கு, ஆனா இங்க பேச்சே கிடையாது, செய்கைதான். செய்கையும் இல்லை, அதுவும் ஒழிந்தது. அங்க சொல்லிக் கொடுக்கக்கூடியவனோ யாரு, மிகவும் இளையவன். இங்க எல்லாம் தெரிந்த வேத எல்லாம் அறிந்தவர்கள் சனகாதி முனிவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்கே இருக்கிறான், கல்லாலின் கீழ் அமர்ந்து அந்நாளவர்க்கு அறமுறைத்தான் என்று சொல்லும்படியாக அவன் கல் ஆலமரத்தின் கீழே இருந்து அறமுறைக்கிறான். இவர்கள் கேட்கின்றார்கள், ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல அமைதிதான் இருந்தது, ஞானத்தினுடைய நிலை அமைதி, ஞானத்தினுடைய லட்சணம் அமைதி, கல்வியினுடைய அல்லது படிப்பினுடைய வித்தையினுடைய லட்சணம் அமைதி. அமைதியை கொடுப்பதற்காகத்தான் வித்தை, அமைதியை கொடுப்பதற்காகத்தான் ஞானம், அமைதியை கொடுப்பதற்காகத்தான் யோகம். இந்த அமைதியை இது கொடுத்தது, மன அமைதியை நிம்மதியை கொடுத்தது. இந்த அமைதி அமைதினு சொல்லுகின்றேனே, இது நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரமசுகம் அதனையருள் இடைமருதின் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளை என்று அருணகிரிநாதர் பாடுவாரே, அப்படிப்பட்ட விஷயம். செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றதமே அம் மாபொருள் என்றும் அறிந்தனே என்று பாடுவாரே அருணகிரிநாதர். அந்த அமைதி, நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருக்கும் வகை பரமசுகம் என்று சொல்லுவோமே, நினைப்பு மறப்பு மற இருக்கக்கூடிய தன்மை. நான் இல்லை, நீ வேறனாதிருக்க, நான் வேறனாதிருக்க என்று இருக்கக்கூடிய தன்மை, அதுதான் அமைதி, அதுதான் யோகம். யோகம் என்பது சேருதல் அப்படிங்கிற பொருள்ல வரும், இறைவனோடு சேர்ந்த நிலை, இறைவனை உணர்ந்த நிலை, அந்த அனுபவ நிலை இருக்கிறதே அந்த நிலைக்கு பேர் அமைதினு பேர். அந்த அமைதி நமக்கும் வரும் சில இடத்துல, நம்மை அறியாமல் வரும். ஞானியர் இருக்கக்கூடிய இடங்களுக்கோ அல்லது ஞானியர்கள் சமாதி அடைந்திருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கோ அதிர்வுகள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கோ போகும் பொழுது ஒரு க்ஷணம் நம்மை அறியாத ஒரு அமைதி வருகிறதே, அந்த அமைதிக்கு என்ன அர்த்தம்னா நம்முடைய ஆன்மா அங்கே இருக்கக்கூடிய பரமாத்மாவோடு அந்த ஒரு செகண்டு போய் நின்னாச்சு. இறைவனை பார்க்கும் பொழுது வேற எந்த கவலையும் இல்லாமல், ஒண்ணுமே இல்ல, ஒன்னும் தெரியல சார், நான் போனேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறதே, அந்த நிலை, அந்த அமைதி நிலையை இவர்கள் அடைந்தார்களாம். இதுக்கு என்ன தத்துவம், இது என்ன தத்துவம், இது கயிறு, நம்முடைய கையிருக்கு, எதுக்கடா சொத்தாங்கையா பீச்சாங்கையா அப்படின்னு சொல்ற மாதிரி தான், வலது கையா இடது கையா, இந்த கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரல்களும் ஒரு தத்துவத்தை சுட்டி காட்டுகின்றன. ஒன்றாக உடனாக வேறாக இயைந்து நிற்கக்கூடிய கடவுளை சுட்டி காட்டக்கூடிய தத்துவம் கட்டை விரல். கட்டை விரல் எல்லா விரல்களோடும் சேரும், அந்த விரல்களுக்கு எதிர்மறையாக இயங்கும், அது இல்லாம தனியாகவும் இயங்கும். ஆனா கட்ட விரல் இல்லாம நாலு விரல் அவ்வளவு தொழில் படுத்த முடியாது. அதனாலதான் துரோணர் கட்ட விரலை ஏகலைவன் இடத்துல கேட்டார், ஏன்னா செயல்படுவது கடினம், செயல்பட வைப்பது கட்டை விரல், அது பரமாத்மாவாக இருக்கப்பட்ட இறைவனை குறிக்கும். அடுத்த விரல் இருக்கிறதே ஆள்காட்டி விரல்னு அதுக்கு தான் பேரு, ஆள் காட்டும் விரல்னா அது ஜீவாத்மா, ஆளை காட்டக்கூடிய விரல். நம்ம எதுவும் கட்ட விரலால காமிக்கிறது இல்லை, சுண்டு விரலால எல்லாம் காமிக்கிறது இல்லை, நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆளை சுட்டி காட்டும் பொழுது சுட்டும் விரல், இதுக்கு பேர் சுட்டும் விரல், ஆள்காட்டி விரல் என்று சொல்லுவோம். அந்த இரண்டாவதாக இருக்கப்பட்ட விரல் ஆளை, அதாவது ஜீவாத்மாவை காட்டக்கூடிய விரல், அதனால தான் அதுக்கு பேர் சுட்டும் விரல்னு பேர், சுட்டு விரல் அல்லது ஆள்காட்டி விரல். இந்த சுண்டு விரல்னு சொல்லக்கூடியது மாயை, அதனால்தான் அது சின்னதா இருக்கும், முதல்ல போயிடும். கல்யாணத்துல அதனால்தான் ரெண்டு பேருடைய சுண்டு விரலையும் கோப்பாங்க. ஏன், மாயையில மாட்டிக்கிட்டான், மாயையில் விழுந்தான். கல்யாணத்துல வேற ஒண்ணும் கிடையாது, அர்த்தங்களோடு இருக்கக்கூடிய சடங்குகள். சடங்குகள் ஒரு அர்த்தத்தை சொல்வதற்காக வந்தவை. அதே மாதிரி இரண்டாவது விரல்ல பவித்திர விரல் என்று சொல்லுவார்கள் இல்லையா, பாம்பு விரல்னு சொல்லுவோம், பவித்திர விரல் என்று சொல்லுவார்கள். ஏதாவது கர்மா பண்ணணும், நல்ல கர்மா பண்ணணும், கெட்ட கர்மா பண்ணணும், எதா இருந்தாலும் ஒரு காரியம் பண்ணணும்னா பவித்திர விரல் என்று இரண்டாவது விரல் சொல்லுகிறோம். காரணம் என்ன, இது கர்மாவை குறிக்கும், முதல் மாயை, இரண்டாவது கர்மா செயலை குறிக்கும், மூன்றாவது ஆணவ மலத்தை குறிக்கும். அதனால்தான் உயர்ந்திருக்கும். இந்த அஞ்சு விரல்ல அல்லது நாலு விரல்ல பார்க்கும் பொழுது நடுவிரலானது உயர்ந்திருக்கும். நம்ம பாம்பு விரல் ஏதாவது ஒன்று சொல்லுவோம், அந்த உயர்ந்து நிற்கக்கூடிய விரல் எதுக்குன்னா அழியாத மலமாக இருக்கப்பட்ட ஆணவ மலத்தை சுட்டி காட்டும். இப்ப மாயை செய்திய விரல், அடுத்த பாம்பு விரல்னு சொல்லக்கூடியது கர்மம், அடுத்தது ஆணவம் என்று சொல்லக்கூடியது நடுவிரல். இந்த மூன்று விரல்கள் இருக்கிறது இல்லையா, இந்த மூன்று விரல்களையும் தனித்து நிறுத்தி மூன்று மாயை கர்மா ஆணவம் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் தனித்து நிறுத்தி ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேரக்கூடிய தன்மை தான் சின்முத்துரை. சின்முத்துரைனா ஞானமுத்திரைன்னு பேரு. சித்தாகாசம் சித்து அப்படின்னு சொன்னா ஞானம் அர்த்தம். இந்த ஞானமுத்திரை எதுக்குன்னு சொன்னா கட்டை விரலோடு, கட்டை விரல் போய் மேல போய் சேரல, ஆழ்காட்டி விரலாக இருக்கக்கூடிய விரல் கட்டை விரலோடு வந்து சேரும். கட்டை விரலோடு வந்து சேருவதற்கு ஆணவம் கர்மன் மாயையை விலக்கி இறைவனை நோக்கி தான் வளைந்து சென்று இறைவனை அடையக்கூடியதை காட்டக்கூடியதுதான் சின்முத்திரை. நம்முடைய மனம் ஆத்மா இருக்கிறதே, இறைவனை நோக்கி வளைந்து சென்று இறைவனை நாட வேண்டும். இறைவனை முதலிலே நாம் செல்ல வேண்டும், முதல் படி நம்ம எடுத்து வைக்கணும், முதல் அடி எடுத்து வைக்கணும். அதுக்காகத்தான் வளைந்து சென்று இறைவனை அடைய வேண்டும் என்று சுட்டி காட்டுவதுதான் சின்முத்திரை என்று சொல்லப்படும். இதுக்கு பேரு ஞானமுத்திரைன்னு. இதுக்கு இன்னொன்னும் உண்டு. இந்த சின்முத்திரையை செய்யும் பொழுது நம்முடைய உயிரானது மனத்திலே லயிக்கிறது. அதாவது நம்முடைய மூச்சு காற்று மனத்திலே லயிக்கிறது, மனமானது இறைவனிடத்திலே லயிக்கும். ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. எதுக்காக ஒவ்வொரு முத்திரை கோமுத்திரை, ஒவ்வொரு முத்திரைகள் எவ்வளவோ முத்திரைகள் சொல்லுகின்றோம், தச முத்திரைகள் என்று அதெல்லாம் சொல்லப்படுவார்கள். தசமே அந்த முத்திரைகளாகவே அம்பிகை இருக்கிறாள் என்றும் லலிதா சாஸ்திரநாமத்தில் ஒண்ணு வரும். அப்படி ஞான முத்திரையாக சின்முத்திரையாகவும் அம்பிகை இருக்கிறார். இது வந்து முத்திரையினுடைய ஒரு தன்மை. சாப்பாடுக்கு அல்லது கொடி காண்பிக்க வேண்டும், இதெல்லாம் உபச்சாரமாக ஒரு உவமையாக ஒரு குறியை காட்டுகிறோம். இந்த குறியிலே யோகசாஸ்திர பிரகாரம் இந்த குறியிலே உயிரானது மனத்தை சென்று அடைகிறது. மனம் இறைவனோடு ஒன்று விடுவதற்காக இருக்கின்ற முத்திரை தான் இந்த ஞான முத்திரை என்று சொல்லக்கூடிய சின்முத்திரை. இந்த சின்முத்திரையிலே தட்சிணாமூர்த்தியாக இருந்து இறைவன் யோக செய்தானாம், இறைவன் ஞானத்தை உபதேசிக்கின்றான். அந்த ஞானத்தை உபதேசித்து எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்தான். என்ன ஆச்சுன்னா எல்லாருமே ஞானத்திலே ஈடுபட்டார்கள், பிரபஞ்சமே ஞானத்திலே ஈடுபட்டதுன்னு.